ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக சமாதி. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. யோகசூத்திரம், பதஞ்சலியோட யோகசூத்திரம் பார்க்க போறோம். பாத்தஞ்சல தர்ஷனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பதஞ்சலனா புரோக்தம் இது பாத்தஞ்சலம், பதஞ்சலியினால் கூறப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சாங்கிய தர்ஷனத்தை, கபிலருடைய சாங்கிய தர்ஷனத்தை பார்த்தோம். கபிலருடைய சாங்கிய தர்ஷனத்துடைய அது வந்து தர்ஷனம், லட்சியத்தை குறிக்கிறது. இங்க சாதனைய குறிக்கிறது, வித்தியாசம் அதுதான். அங்க லட்சியம், இங்க சாதனை. அங்க சாங்கியத்துல எந்த 25 தத்துவமானது சொல்லப்பட்டதோ அந்த 25 தத்துவத்தை விவேச்சம் பண்றதுக்கு, அதை பிரிச்சறியறதுக்கு சாதனையானது பண்ணணும். சாதனையானது அவசியம், சித்த சுத்தியானது அவசியம், எண்ணங்களானது ஒருமுகப்பட்டதா இருக்கணும். அதுக்கோசரம் சாதனைகள் வேணுங்கிறதுனால இது. இதே சாதனை வேதாந்தத்துக்கும் நமக்கு ஒத்து வரும். சாதனை ஆஸ்பெக்ட்ல, சாதனையோட பாகத்துல இது வேதாந்தத்துக்கும் வர்றதா இருக்கும். அப்படி இது வந்து நாலு பாதத்துல செய்யப்பட்டதா இருக்கு. நாலு பாதத்துல செய்யப்பட்டதா இருக்கு. சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம். மொத்தம் 200 ஸ்லோகம், 200 சூத்திரம். சூத்திரபத்தமா எழுதப்பட்ட பல கிரந்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. சாங்கியம் சூத்திரபத்தமா, சூத்திரமா எழுதப்பட்டது. யோகமும் சூத்திரமா எழுதப்பட்டது. பின்னாடி நியாயசாஸ்திரம் சூத்திரமா எழுதப்பட்டது. பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் சூத்திரமா எழுதப்பட்டது. அதே மாதிரி உத்தர மீமாம்சை பிரம்மமும், பிரம்ம விசாரமும் சூத்திரமா எழுதப்பட்டது. பிரம்ம சூத்திரம், வேதாந்த சூத்திரம்னு சொல்லுவோம். அப்போ சூத்திரபத்தமா எழுதப்பட்ட எழுத்துல ஒண்ணு இதுவும் ஒண்ணு. சூத்திரபத்தமா எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு விசாரம், சூத்திரம்னா என்னன்னு தெரியணும். சூத்திரம்னா என்னன்னு சொல்லி சொல்பாட்சரம் சந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம். அல்பாட்சரம், சொல்பாட்சரமோ அல்பாட்சரமோ, அல்பாட்சரம் அசந்திக்தம், சந்தேகம் இல்லாம. ஏன்னா சுருங்க சொல்லணும், தெளிவா சொல்லணும் அப்படிங்கறதுதான் சித்தாந்தம். சுருங்க சொல்லுவாங்க சில பேர், ஆனா என்ன சொல்றாங்கன்றதே புரியாது. சில பேர் புரிய வைக்கிறேன் வளவள வளவலன்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி இல்லாம சொல்பாட்சரம் அல்பாட்சரம் அல்பாட்சரம், சிறு குறுகிய எண்ணிக்கைகளுடைய எழுத்துக்கள், இத்தனை எழுத்துதான் அப்படின்னு குறைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அசந்திக்தம், அதுல சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு சூத்திரம்னா அந்த சூத்திரத்தை எடுத்தா அந்த சூத்திரம் என்னத்த சொல்றதோ அது முடிச்சிடணும் இந்த சூத்திரத்துல. இது சூத்திரத்துடைய லட்சணம், இப்படித்தான் சூத்திரம் இருக்கணும் அப்படின்ட்டு. வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இதே மாதிரி சூத்திரம் தான். என்ன அர்த்தமாத்திராலாகவே புத்திரோத்சவம் என்றே வையாக்கரணா அப்படிங்கிறாங்க. ஒரு பாதி மாத்திர குறைஞ்சதுனாலே போதும் அங்க அவன் ஒரு புள்ள பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டாகுமா அவனுக்கு. அதுல குறைக்கிறதுக்கு எவ்வளவு குறைக்கிறதுக்கு முடியுமோ அவ்வளவு குறைச்சிருவாங்க. அதனாலதான் பாதையோ தாத்தவக அப்படின்னு ஒரு சூத்திரம். பூ வா ஆதையோ தாத்தவக அப்படின்ட்டு, பூ வாக்கு பவா அப்படின்மா. பூ ஆதையோ தாத்தவக அப்படின்னு பூலிருந்து, பூ சத்தாயான்னு தொடங்குற தாத்துவிலிருந்து உள்ள தாத்து எல்லாமே பூ ஆதையோ தாத்துவ பாதையோ தாத்தவகன் ஆகும். நியாயமான சந்தி பிரகாரம் ஆயிடும். ஆனா கீழே டீக்கா எழுதுறவங்க என்ன சொல்லுவாங்க, பூ வா ஆதையோ தாத்தவாக அப்படின்னு. பூனா பூ சத்தாயாம், வா கதிகந்தனையோகோ. இந்த ரெண்டு தாத்தும், ஒன்னு இருத்தல்ல குறிக்கிற தாத்து, இன்னொன்னு செயலை குறிக்கிற தாத்து, ரெண்டுத்தையும் வந்து தாத்துவில கனெக்ட் பண்றதுக்கோசரம் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போ எவ்வளவு குறுக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி, எவ்வளவு அக்ஷரத்தை விட முடியுமோ அவ்வளவு விட்டு அங்க சூத்திரங்களான செய்யப்படுது. இங்க பதஞ்சலி இந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. அப்ப இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, பதஞ்சலியானவர் பல வகையில விஷயத்த செஞ்சிருக்காரு. காய வாக் மன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரீரத்துக்கு, வாக்குக்கு, மனசுக்கு, மூணுத்துக்கும் கிரந்தம் செஞ்சிருக்காரு. மூணுத்துல உள்ள பிரச்சனையை நீக்கிறதுக்கோசம் கிரந்தம் செஞ்சிருக்காரு. இது மனசு பிரச்சனைக்கு, யோக சூத்திரம் மனசுல உள்ள பிரச்சனைக்கு. வைத்தியம் இருக்கு சரீர பிரச்சனைக்கு, சரக சங்கீதா வைத்திய, அது சரீர பிரச்சனைக்கு. வாக்கு பிரச்சனைக்கு பதஞ்சலி மகாபாஷ்யம்னு சொல்லுவாங்க. பாஷ்யம்னு சொல்ல மாட்டான், மகாபாஷ்யம் மாந்தது. பாணினியுடைய சூத்திரங்களுக்கு, அஷ்டாத்தியாயி சூத்திரங்களுக்கு வியாக்கரணத்தை அழகா விளக்கி எழுதப்பட்டது மகாபாஷ்யம். அஜோபக்ஷித்தோயம்னு பாதி சூத்திரம் காணா போயிடும். எங்க போச்சுன்னா அஜோபக்ஷித்தோயம், இது ஆடு சாப்பிட்டு ஆடு சாப்பிட்டு இலையில எழுதிட்டு இருந்தாராம், இடையில எழுதி எழுதி கோணில் அடக்கின்னு இருந்தாராம். அந்த கீழே அந்த இலைய காஞ்ச இலைய ஆடு சாப்பிட்டு இருக்கு கீழே இருந்து, அதுல பல சூத்திரம் பாஷ்யம் இருக்காது. கேட்டா அஜோ பக்ஷிதோ எழுதியிருப்பாங்க. அப்படி அப்படி அதுக்கு சொல்லுவான், யோகேன சித்தஸ்ய பாதேன வாசா மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோ பாகரோ தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிர் நதோஸ்மி பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. யோகேன பதேன வைத்தியகேன யோகத்தினால் யோக சூத்திரத்தினால் சித்தசிய சித்த மலத்தை நிராகரிக்கிறாரு நீக்கிறாரு. பதேன பத வேத வியாக்கரணம் சமஸ்கிருத வியாக்கரணம், அதனால வாக்குல உள்ள மலத்தை வாக்கு அசுத்திகளை நம்ம உச்சாரணம் பண்ணும்போது சொல்லும் போது உள்ள தப்புகள் எல்லாம் திருத்தி விடுறாரு. அதே மாதிரி வைத்தியக்கேன வைத்தியத்தினால சரீரத்துல உள்ள மலத்தெல்லாம் நீக்கிடுறாரு. அப்படிப்பட்ட மூணு புறத்திலையும் இருக்கிற மலத்தை நீக்கக்கூடிய கிரந்தங்களை செஞ்சிருக்கிற இந்த பதஞ்சலி முனிவருக்கு நாங்க நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம். அப்போ வாக்கு சித்தம் சரீரம் மூணுத்துக்கும் இங்க கிரமமா செஞ்சாச்சு. இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு ஒரு சூத்திரத்தையும் ஒரு ஒரு கிரந்தத்தையும் படிக்கும் போது அந்த கிரந்தத்தோடைய லட்சியார்த்தமா நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல சித்தாந்த பிரகாரமா தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அங்க லகு சித்தாந்த கௌமுதி படிக்கிறாங்க, லகு சித்தாந்த கௌமுதி படிக்கும் போது லகு சித்தாந்தத்துல இருக்கு நிறைய சூத்திரம் இருக்கு, எல்லா சூத்திரத்தையும் படிச்சு முடிச்சா கூட சித்தாந்த பிரகாரமா படிப்போங்க இல்ல. இந்த ஸ்போட்டவாதம்னா என்னன்னு தெரியுமானா தெரியாதுங்க, ஸ்போட்டவாதம் முதலிய வாதங்கள் எல்லாம் இருக்கு அது என்னன்னு தெரியாதுங்க. அப்போ அந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் அங்க விசாரம் பண்றதுல வெறும் சமஸ்கிருத இலக்கணத்தை மாத்திரம் விசாரம் பண்றது. அப்படி இங்க அந்த மாதிரி சூத்திரத்தோட விசாரம் நடக்காது, இங்க வந்து சித்தாந்த பிரகரமா இங்க என்ன யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கறது பாக்கணும். ஃபர்ஸ்ட் யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னா யுஜிர் அப்படின்னு தாத்து, யுஜ யுஜிர் தாத்து, யுஜிர் ஒரு தாத்து இருக்கு, யோகே யுஜிர் யோகே அப்படின்னு தாத்து யோகத்தில் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சேர்க்கறதுல ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு விஷயத்தையும் சேர்க்கறதுல உபயோகப்படுத்தப்படுற தாத்து யோகே அப்படிங்கிற தாத்து வேர்ச்சொல். அப்போ ஜீவாத்மா இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது ஐக்கியமானது அப்படிங்கிற நிலையில அந்த தாத்துவோடைய பிரகாரமானது உபயோகமானது செய்யப்படலாம். எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஷ்டாத்வைதம் முதலிய துவைத்த சாஸ்திரத்துல. ஆனா இதுவும் துவைத்த சாஸ்திரம் தான், இது ஒன்றும் அத்வைத்தம் இல்ல. இருந்தாலும் இங்க ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ஆத்மா ரெண்டு வகைப்பட்டது இல்ல. விசேஷ புருஷோ ஈஸ்வரஹ அப்படின்னு புருஷன் ஏக்கம், புருஷன் அநேகம் பட் புருஷன் வந்து ஏக்கம். சாங்கிய சாஸ்திரத்துல பார்த்த புருஷன். அப்போ ஜீவாத்மா பரமாத்மான் ரெண்டு வகையான புருஷன் இல்லை, இங்க ஒரே புருஷன் தான். அவனுடைய அறியாமையினால அவன் இந்த மாதிரி பந்தத்துல மாட்டின்னு இருக்கான். எப்போ விவேக கியாதி உண்டாருதோ அப்ப அந்த பந்தத்துல நீங்கிடுவான் அப்படின்னு சாங்கியத்துல பாத்துட்டோம் நம்ம. அப்போ இந்த விசேஷ புருஷ ஈஸ்வரோட ஐக்கிய அவசியம் இல்லை, ஏன்னா தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிறது தான் விசேஷ புருஷ தன்மை. தான் எந்த நிலையில இருக்கணும் அந்த நிலையில இருந்து தன்னை மேல நோக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுதான் சாதனையோட தன்மை. அந்த சாதனையை சேர்ந்தாலும் அவன் விசேஷ புருஷனா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான். அதைத்தான் நாமளும் பண்ண போறோம் அந்த ஈஸ்வர நிலையை அடையிறதுக்கு. அப்போ இங்க யுஜிர் யோகி அப்படிங்கிற இந்த தாத்து மூலியமா ஜீவாத்மா பரமாத்மா யோகமானது ஒத்து வர முடியாது. அப்போ என்ன அப்படின்னா யுஜ சமாதோ அப்படின்னு தாத்து, யுஜ சமாதோ சமாதியில் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய தாத்து. அப்போ எந்த சாஸ்திரத்தினால சமாதியை அடைய முடியுமோ அந்த மாதிரியான சாஸ்திரத்தை சொல்றது அது அந்த மாதிரியான சூத்திரங்கள் யோக சூத்திரம் அப்படின்ட்டு யோகம் அப்படிங்கிற பதத்துக்கு வியாக்கியம். அப்போ லகு சித்தாந்த கோமத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சமஸ்கிருத வியாக்கரணத்தை பத்தி பேசும்போது அங்க சொல்றது என்ன, வியாக்கரணம் யோ அதீதே வேதவா இது வையாக்கரணா தத் அதீதே தத் வேத அப்படின்னு ஒரு சூத்திரம். தத் அதீதே தது வேத என்ன சொல்றது, எதை படிச்சுட்டு இருக்காங்களோ எதை தெரிஞ்சுட்டு இருக்காங்களோ ரெண்டு பேருக்கும் சமமான பெயர் தான். வியாக்கரணம் அதீதே வேதவா இது வையாக்கரணா, வியாக்கரணத்தை படித்தவனாக இருக்கிறான் இல்லாட்டி படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வையாக்கரன்ற பொருள் படும். அப்படிங்கிற மாதிரி இங்க நாம யோகி ஆயிட்டோம், யோகிய சாஸ்திரத்தை படிச்சு சிரவண மனநி நித்தியாசனங்கிற மாதிரி இங்க யம நியமம் எல்லாமே இருக்கு, அப்புறம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அதுக்கப்புறம் சமாதி அதுக்கப்புறம் தான் யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா இந்த சூத்திர பிரகாரம் என்னாருது, படிக்கிற காலத்திலேயே யோகி ஆயிடும். ஏன்னா ஒருத்தன் ஆசனம் பண்ணிட்டு இருந்தபோது இதெல்லாம் பெரிய யோகி அப்படின்னு ஒன்ன அவன் சொன்னான், நானும் யோகி தான் போட அப்படின்ட்டு. அவன் சம்ஸ்கிருதம் நல்லா படிச்சவன் எப்படி அப்படின்னு கேட்டா வியாக்கரணம் போய் படி அப்பதான் தெரியும் என்னடா தபஸ் பண்ற நீ, உள்ள குளிக்க கூட மாட்ட குளிக்காம உன் தலையெல்லாம் சிக்கு பிடிச்சு இந்த மாதிரி ஜடைய பிடிச்சிருக்கு என்ன தபஸ் அப்படின்னா, சமஸ்கிருதம் படிச்சிருக்கியா என்ன ஒருத்தர் இருக்காங்க ஒரு ஒரு வகையான யோகிகள் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி யோகிகள்ல அப்போ இந்த யோகத்தோட சூத்திரக்காரர் அப்படிங்கிற யோகத்தோடைய தொடக்க யாரு அப்படின்னா யோக சூத்திரத்தை செஞ்சவர் யார் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்க சொல்லப்படுறது பதஞ்சலி மகர்ஷி அப்படின்ட்டு. ஏன்னா யோக சூத்திரத்தை அவர் செய்யல, ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஒரு ஒரு சித்தாந்தத்திலயும் என்ன பெருமை அப்படின்னு சொல்லிச்சுன்னா புகுந்த வீடு பெருமை அப்படிங்கிற பேசுற மாதிரி ஒரு ஒரு சித்தாந்தத்துக்கும் தன்னுடைய பரம்பரை பெருமையானது முக்கியமா இருக்கு. இப்ப இங்க யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற ஹிரண்ய கர்ப்ப சித்தாந்தம் சொல்லுவாங்க. ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சாரு. ஹிரண்ய கர்ப்பம்னா ஹிரண்யம்னா சுவர்ணம் தங்கம், கர்ப்பம்னா முட்டை தங்க முட்டை ரெண்டா குழந்தை மேல ஒண்ணு கீழே ஒண்ணு நடுவுல ஒரு பாகம் தான் நம்ம இருக்கிற லோகம். மேல் லோகம் ஒரு பாகம், கீழ் லோகம் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சித்தாந்தத்துல பல பல கதை இருக்கும். இங்க இரண்ய கர்ப்பம்னா யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது கபில் மகர்ஷியோட பேரு. ஏன்னா அங்க சூத்திரத்துல பார்த்தோம், சாங்கிய காரிக்கையில பார்த்தா என்னது, ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம், ஞானம் தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் இந்த நாலுமே சகோத்பன்னாகா அப்படின்னு சொல்லிட்டு கபிலரோடு ஒன்றாக பிறந்தது ஞானம் தர்மம் வைராகியம் ஐஸ்வர்யம் இது நாளுமே. அதனால இங்க கபிலர் தான் இந்த சாஸ்திரத்துக்கும் சாங்கிய சாஸ்திரத்துக்கு மாத்திரம் இல்ல யோக சாஸ்திரத்துக்கும் கூட பிரவக்தாவா அவரைத்தான் ஆதிகுருவா ஒத்துக்கிறாங்க. அவர்கிட்டேந்து பரம்பரை பரம்பரையா வந்ததுதான் இந்த யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரம் அங்க சமஸ்கிருத சாஸ்திரத்தை வியாக்கரணத்துல இன்னைக்கு பாணினி அப்படிங்கிறோம். பாணினிக்கு முன்னாடி வியாக்கரணமே இல்லையா, சமஸ்கிருதமே இல்லையா, சமஸ்கிருதம் இருந்திருக்கு. அப்ப சமஸ்கிருதம் என்ன சூத்திரம் என்ன பண்றது, சூத்திரம் சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்கல, சமஸ்கிருதம் கத்துக்கிறதுக்கு சூத்திரம் இல்ல, இலக்கணம் வந்து பேச்சுல இல்ல பிரச்சனையை மாத்துறதுக்கு தானே தவிர பாஷையை கத்துக் கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டுல போய் பாத்தீங்கன்னா தமிழ்ல கையெழுத்து கூட தெரியாது, பேசுவான் தமிழ்ல மேடை பேச்செல்லாம் போய் பேசுவான். இப்படி பழக்கம், சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்க பழக்கம் தான் அவனுக்கு இந்த இலக்கணம்லாம். அங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்கு இந்த எழுத்தும் அந்த எழுத்தும் வந்ததுன்னா இதுக்கு நடுவில் இந்த எழுத்து இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, ஆனா பிரயோகம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி பிரயோக முறையில நிறைய ஞானமானது உண்டாயிடுறது. அந்த பிரயோக முறையில உண்டாகிற ஞானத்துல தப்பு எதுவுமே இல்லாம இருக்கணுன்றதுக்கோசம் தான் வியாக்கரணமானது. வியாக்கரணம் பாஷையை கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயம்ல, வியாக்கரணம் பாஷையில உள்ள தப்பிதத்தை திருத்திக்கிறதுக்கான வழி. சரி, அப்போ சமஸ்கிருத இலக்கணம் பாணினிக்கு முன்னாடி ஐந்திர வியாக்கரணம் சாந்திர வியாக்கரணம் முதலிய வியாக்கரணங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்தார், பாணினி வந்தார், பாணினி மகர்ஷியோட பேர் கொஞ்சம் அப்படி பெருசாச்சு. அதுக்கப்புறம் வந்தாரு கையெட்ட, அவர் வந்தாரு இதுல தப்பு அதுல தப்பு இது தப்பு அது தப்புன்னு நிறைய தப்பு சொன்னாரு, கொஞ்சம் எல்லாம் அடங்கி போச்சு அதோட பேரு. இவர் 4000 சூத்திரம் எழுதினார், 4000 சூத்திரத்துக்கு 6000 சூத்திரம் தப்பு கண்டுபிடிச்சாருன்னா தான் எழுதணும்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எழுதிட்டாரு, உடனே இதை தப்பு இது தப்பு இந்த சூத்திரம் தப்பு இந்த சூத்திரத்தை இப்படி இருக்கணும்னு சொல்லணும், இதையும் சேர்த்து சொல்லணும், இதை ஏன் சொல்லல அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாரு. அவரு வார்த்திகம்னு சொல்லுவாங்க அதுக்கு, வரருச்சியும் வார்த்தையும் வரகச்சியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூத்திரத்துல. அப்போ சமஸ்கிருதத்துல வார்த்திகாரம்னா வரருச்சி, இங்க வேதாந்தத்துல சுரேஸ்வராச்சாரியார். அப்போ அந்த மாதிரி பரம்பரையானது இருந்திருக்கு அங்க முன்னாடி. இங்க ஏதாவது இருந்திருக்காங்கன்னா இங்கேயும் யோக சாஸ்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி நிறைய சூத்திரங்கள் இருந்திருக்கு. அந்த சூத்திரங்கள் எல்லாம் காட்டிலும் மேன்மையான சூத்திரமா இந்த யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் இருந்ததுனால பதஞ்சலி தர்ஷனம் பின்னாடி வந்துருது. பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலி தர்ஷனம்னு சொல்லி சொன்னா கைய காலா வளைச்சு நிக்கிறது மூக்க புடிச்சு நிக்கிறது இதெல்லாம் இல்ல. ஏன்னா போர்டு பெருசு பெருசா பார்த்தோம், பதஞ்சலி யோகா சூத்ரா பதஞ்சலி யோகா தாட்டியர் அப்படின்னு போட்டிருப்பான், பதஞ்சலி யோகான்னு போட்டிருப்பான். பதஞ்சலி யோகா எல்லாம் ஒண்ணும் இல்ல, பதஞ்சலியில யோக சூத்திரத்துல ஒரே ஒரு சூத்திரம் தான் ஆசனத்தை பத்தி பேசுற சூத்திரம். அதுல கூட பாஷ்யத்துல தான் உங்களுக்கு ஒரு 4-8 ஆசனத்தை பேர சொல்றாரே தவிர அங்க கூட விளக்கம் இல்ல. அதெல்லாம் பாக்கணும்னா ஹடயோக பிரதீபிகா முதலிய சூத்திரங்கள், கேரண்ட சம்ஹிதா, சிவ சம்ஹிதா, ஹடயோக பிரதீபிகா முதலிய சூத்திரங்களான கிரந்தங்களானது அந்த ஆசனத்தை பத்தி பேசுறது, நிறைய ஆசன விஷயங்களை பத்தி பேசுறது, அத அந்த மாதிரி கிரந்தங்களும் இருக்கு. இது நம்மளுடைய சித்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆசனங்கள் மாத்திரம். இத்தனை முறையை நீ பண்ணிட்டா போனோம் ஸ்திரம் சுக்கரம் ஆசனம்னு சொல்லி முடிச்சிடும். இத்தனை முறைய பண்ணிருந்தா நீ போதும், இது சித்தத்தை கண்ட்ரோல் பண்றது தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்திரமா இருக்கணும், சுகமா இருக்கணும், நீ கஷ்டப்பட்டு கூடாது, கால் இங்க வலிக்கிறதே அங்க வலிக்கிறதேன்னு மாட்டி மாட்டி நின்று கூடாது. நீ ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும், நேர் நிலையில பட் பண்ணிக்கலாம், தலைக்கு நேரா முதுகு நிக்கணும், முதுகு தண்டு நிக்கணும். இதுதான் இங்க சித்தாந்தம். அப்போ ஸ்திரம் சுகம் ஆசனம் இங்க பதஞ்சலியோடைய யோகம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கப்படுற எந்த சாஸ்திரமும் பதஞ்சலியோட யோகம் இல்ல. பதஞ்சலியோட யோகம்னு சொல்லி சொன்னா என்ன, சித்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் சூத்திரம் சொல்ல யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு ஆரம்பிப்பார். சரி, அப்படி சித்தத்தை கண்ட்ரோல் பண்றதான கிரந்தம் தான். அப்படி அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம்,
யோகானுசாசனம்,
யோகானுசாசனம் ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். அத யோக அனுசாசனம், அத இனி யோக, யோகத்தின் அனுசாசனம், அனுசாசனம்னா உபதேசம், இனி யோகத்தோட உபதேசம் நடக்க போறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. யோகத்தோட உபதேசம் ஆரம்பிக்கிறது அச அப்படின்னா ஆனந்தர்யார்த்தம். ஏன்னா அத அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ரெண்டு மூணு அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்படுது. ஓம்காரம் மத சப்தம் சௌவியேதோ பிரம்மணா புரா கண்டம் வித்வா வீர் யாந்தௌ தஸ்மாதே மாங்கலிகௌ உபௌ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓங்காரமும் ஆச அப்படிங்கிற சொல்லும் பிரம்மனுடைய தொண்டையை கிழிச்சுன்னு வெளியில வந்ததுனால ரெண்டுமே மங்களகரமா சொல்லப்பட்டிருக்கு. மங்களகரமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க அந்த மங்களார்த்தமா ஆச அப்படின்னா ஓம் அப்படின்னு யோகான சாசனம் சொல்லி சொல்ற மாதிரி அச அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. மங்களார்த்தத்துல எடுத்திருக்கானா, மங்களார்த்தத்தை எடுக்கல. பின்ன என்ன அப்படின்னா மங்களார்த்தத்துல உருள்படக்கூடியதா எடுத்துக்கலாம். நீ எப்படி அபிதா விருத்தி லக்ஷணா விருத்தின்னு ரெண்டு வகையான விருத்தி இருக்கு, சொல்லுடைய நேர்பொருள், சொல்லுடைய குறிப்பு பொருள். குறிப்பு பொருளா எடுத்தனா இன்னும் விசேஷம், அதனால இத குறிப்பு பொருளா எடுத்துன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்களார்த்தத்தை நீக்கிடுறோம். அப்ப என்ன ஆனந்த நியார்த்தம், ஏன்னா நியாயம் அதுதான். ஏன் அத தர்ம ஜிக்யாசா, அத தர்ம ஜிக்யாசா, அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூர்வமீமாசூத்திரம் அசாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்ற மாதிரி அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறான் பூர்வமீமாசன. தர்ம ஜிக்யாசனா தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை, தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை, இனிமேல் செய்ய வேண்டும். இனிமேல்னா அதுக்கப்புறம், எதுக்கப்புறம் அச அப்படின்னா அதுக்கப்புறம் ஆனந்தர்யார்த்தம். எதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டா வேதத்தை படிச்சுட்டு அடுத்தவது தர்மம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு கடைப்படி அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ வேதத்தை படிக்கணும், அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கணும், அதோட பொருள் தெரிஞ்சுக்கணும், தர்மத்தை புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு படிச்சதுக்கு பின்னாடி அப்படின்ட்டு ஆனந்தர்யார்த்தமா இங்க அப்படின்னா ஆனந்தர்யார்த்தம் இல்ல, ஆனந்தர்யார்த்தம் வரமே சாங்கியத்தை படிச்சுட்டு யோகம் படிக்கணும் நம்ம பண்ணோம்ல அந்த முறையில, சாங்கியத்தை படிச்சுட்டு யோகம் ஆனந்தர்யார்த்தம் வந்துருவே அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க அந்த பொருள்ல இல்லை. பின் என்ன அதிகாரார்த்தம், அச அப்படிங்கிறது அதிகாரத்தை, யோகம் அப்படிங்கிற அதிகாரம், அதிகாரம்னா இங்க அதிகாரி இல்ல, அதிகாரம் தகுதி அப்படின்னு சொல்லி சொல்லி அர்த்தம் எடுக்கக்கூடாது. அதிகாரம், அதிகாரம்னா இங்க அதனுடைய கட்டுப்பாடு, தலைப்பு, அந்த பாகத்துல இங்க அந்த பாகமா ஆரம்பிக்கிறோம். இங்க எந்த பாகத்தை, யோகத்துடைய உபதேச பாகத்தை ஆரம்பிக்கிறோம். யோகம்னா சமாதி, சமாதினா ரெண்டு வகையான சமாதி சொல்லுவான், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம்னு சொல்லிட்டு, சவீஜம் நிர்பீஜம், சவிகல்பம் நிர்விகல்பம், இதெல்லாம் பல பல பேர்கள் அதுக்கு. அப்படி சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்லி சொல்ற சமாதியானது நாலு வகைப்படுற திருப்பி, அதுவும் சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் விசாரம். அது என்ன சொல்லுவான், சவித்தர்க்கம் வித்தர்க்கானுகதம், விசாரானுகதம், ஆனந்தானுகதம், அஸ்மிதானுகதம்னு சொல்லிட்டு நாலு வகையா பிரிப்பாங்க. சமாதியா இருந்தாலும், சம்பிரஜாத சமாதியா இருந்தாலும் கூட அசம்பிரஜாத சமாதி நிலையிலிருந்து பார்த்தா எல்லாமே என்னது, சம்சாரம் தான், விசாரம் தான் அப்படின்னு பின்னாடி சூத்திரத்தை சொல்லிடுவார். அப்போ அத யோகானுசாசனம், யோக அத அயம் அதிகாரார்த்த, அதிகாரத்துல இங்க இந்த இடத்துல இந்த பகுதியை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இங்க பொருள். இப்ப பாஷ்யம் அச இயம் அச இதி அயம் அதிகாரார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யம், வியாசர் எழுதின பாஷ்யம். வியாசர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு மகாபாரதத்தை எழுதினாரே அந்த வியாசர் தான். இதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இவருடைய காலம் முன்னாடி இருந்தது, இவருடைய காலம் பின்னாடி இருந்தது. பௌத்த சூத்திரத்தை ஒரு சூத்திரம் கண்டனம் பண்ணும் புத்த பிக்ஷுகளோட சித்தாந்தத்தை, அதனால புத்த பிக்ஷுக்கு பின்னாடிதான் பதஞ்சலியா வந்தாரு. பதஞ்சலிக்கு முன்னாடி அப்படி எப்படி வந்து இருந்த வியாசர் எப்படி எழுதி முடியும், வியாசர்ன்ற ஒரு கத்தி இந்த கதையெல்லாம் மத்தவங்க பேசிக்கிட்டேன். நமக்கு என்ன தெரியும், சிரஞ்சீவி வியாசர், சிரஞ்சீவதீதி சிரஞ்சீவி, நீடூழி வாழ்பவர், நிரந்தரமாக வாழ்பவர் அப்படின்னு அர்த்தத்துல. யார் ஒருத்தர் நிரந்தரமா வாழ்றாரோ, எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்றாரோ அப்படிப்பட்டவங்க வியாசர் முதலியவர்கள் பகவான். அதனால இந்த இடத்துல அந்த பிரச்சனை இல்ல. பாஷ்யம் அடுத்த விஷயம், பாஷ்யம், பாஷ்யம்னு சொல்லி சொல்லும்போது பாஷ்யம் என்னது அப்படின்னா பாஷ்யத்துக்கு லட்சணம் இருக்கு. சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர பதை சூத்ராணுசாரிபிஹி அதிதே சொற்பதானி ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுஹு அப்படின்ட்டு. சூத்ராணி வர்ணியந்தே, சூத்திரத்துல சொல்லணும், சூத்திரத்துல என்னென்ன பதம் இருக்கும் அதை சொல்லணும், அந்த பதத்தை விளக்கின பலத்தை விளக்கணும். ஏன்னா அதிகாரம், அதிகாரம்னா என்ன? அதிகாரம்னு சொல்லி சொன்னா ஆரம்பம். ஆரம்பம்னா என்ன? ஆரம்பம்னு சொல்லி சொன்னா தொடக்கம். எனக்கு புரியாத பாஷையில நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன எனக்கு பதில்? தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா முடிஞ்சு போச்சு. அதா அதிகாரார்த்தம், அதிகாரார்த்தம்னா ஆரம்பனார்த்தம், ஒன்னும் புரியாது. இப்போ நமக்கு புரியற பாஷையில விளக்கணும். தன்னுடைய பதத்தை கூட ஆரம்பனார்த்தம்ங்கிறத கூட தனக்கு புரியற பாஷையில விளக்கிறது தான் பாஷ்யத்துடைய சித்தாந்தம். சூத்திரத்தை உள்ள வார்த்தைகளை மாத்திரம் இல்ல, தன்னுடைய பாஷ்யத்துல இருக்கிற சொற்களையும் கூட விளக்கணும். சரி, இங்க பரம்பரையில என்ன சிஷ்டாச்சாரமா பிராப்தம் அடைஞ்சிருக்கோ அத அப்படியே உபதேசம் பண்றது அனுசாசனம். சாசனம் சரிசனா உபதேசம். அனுசாசனம்னா எதை நான் அடைஞ்சேனோ குரு மூலியமாக அதை நான் உனக்கு உபதேசம் பண்றது அனுசாசனம். யோகானுசாஸ்திரம் சாஸ்திரம் அதிகிருதம் வேதிதவ்யம். யோகானுசாஸ்திரம் சொல்லிச்சனா யோக சாஸ்திரத்தை சம்பந்தப்பட்ட விஷயமானது இங்க உபதேசம் பண்ணப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யோக, யோகனா என்ன? சமாதி. சமாதோ அப்படிங்கறத வச்சுட்டு யோக அப்படின்னா சமாதி. சச்ச சார்வோம சித்தஸ்ய தர்ம. இந்த சமாதி எங்க இருக்கு, எப்ப கிடைக்கும், எந்த மாதிரியான நிலையில கிடைக்கும்? ஒரு ஏழு கடல் ஏழு நதி தாண்டினோடனே, இல்லாட்டி காட்டுல போனோம்னா, ரிஷிகேஷ்ல வந்து கண்ண மூடி ஜபம் பண்ணா, இதெல்லாம் இல்ல. சமாதி சார்வபௌம சித்தஸ்ய தர்ம. எல்லா பூமியிலும் எல்லா நிலைகளிலும் இருப்பது சித்தத்தினுடைய இயல்பு. தர்மம்னா இயல்பு. எல்லா பூமிகளிலும் எல்லா இயல்பும் இருக்கிறது சித்தத்துடைய தர்மம். எல்லா பூமியும்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இங்க பூமினா பூர்வஸ்வகா இல்ல அத்தல பாத்தாள வித்தல அந்த மாதிரியான லோகங்களை பத்தி இங்க சொல்லல. பின்ன என்ன? சித்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம் இது சித்த பூமையா. சித்தத்துடைய பூமி என்னது? சித்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம். இந்த அஞ்சும் சித்தத்துடைய பூமி. இந்த அஞ்சலியும் கூட ஒன்னொன்னும் ஒரு ஒரு சாத்விக ராஜச தாமசத்தோட நிலைய வேறுபாட வச்சுண்டு, ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரியானது இந்த நிலைகள்ல. தத்தர் விக்ஷிப்தேஜன்சி விக்ஷேபோபசர்ஜனை பூத்தாக உபூத்தக சமாதி யோக பக்ஷே வர்த்ததே. அப்போ விக்ஷிப்த சேத்தமா, விக்ஷேபமா இருக்கிற சித்தமானது, விக்ஷேபம்னா அலைபாய அலைபாயறதா இருக்கிற மனசானது, விக்ஷிப்தம்னு சொன்னதுனால விக்ஷிப்தத்துக்கு முன்னாடி இருக்க சிப்தம் மூடம் ரெண்டுமே வந்துடும். இந்த மூணு நிலைகளும் சமாதியில இருக்காது. யோகத்தை கடைபிடிக்கிறதா இருந்தாலும் சமாதியில இருக்காது அது. ஏன்னா தாமச குணமோ ராஜச குணமோ ஜாஸ்தி இருக்கு, அதனால அது சமாதிக்கு ஒத்து வராது. அதனால சித்தத்துக்கு விக்ஷேபத்துக்கு மேல இருக்கிற ஏகாகிரம் நிருத்தம் இந்த ரெண்டு நிலையில தான் சமாதியானது உண்டாகும். ஏகாகிரம்னா ஒருமுகப்பட்ட நிலை. நிருத்தம்னு சொல்லி சொன்னா சித்தத்துல உள்ள என்ன அலைகளை யோக சித்த விருத்தி நிரோதக அப்படிம்பாங்க. யோக சித்த விருத்தி நிரோதகனா என்ன அலைகளை இல்லாமல் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்ன அலைகள் இல்லாம செய்யறதுன்னு முடியாது. என்ன இடத்த லயம் செய்யணும், அடக்கணும். மனசை அழிக்க முடியாது, மனசை அடக்கணும். ஏன் அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா, ஏன்னா சித்தத்தோட நாசம் தான், மனோநாசம் தான் வந்து வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஏன் நம்ம வந்து மனோலயம்னு சொல்லணும், மனோநாசம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க நாசமானது எந்த காரணத்தினாலும் உண்டாக முடியாது. ஏன் உண்டாக முடியாது? சத்காரியவாதிகள் திருப்பி திருப்பி ஞாபகம், சாங்கியத்துல சத்காரவாதின்னு சொன்னேன். சத்காரியவாதின்னு சொல்லி சொன்னா காரணமானது நாசம் அடைய முடியாது. அதனாலதான் அங்க துக்கமானத துக்கத்ரயாபிகாதா ஜிக்னாசாத அபகாதகே ஹேதோ, அதை அழிப்பதற்கு ஆசைன்னு சொல்லி சொன்ன உடனே கூட என்னது? அபாவம், அனுபவத்துக்கு வராத அந்த நின்மை இந்நிலைதான் அது நாசம்னு சொல்லி சொல்றது இங்க. அதே மாதிரி நம்மளுடைய சித்த விருத்திகளானது எழாம இருக்கிற நிலை, அடங்கி இருக்கிற நிலை தான் இங்க சித்த விருத்தி நிரோதம், மனசோடைய அடக்கம். அதனாலதான் இத ஜனசமாதியமா வேடாது. நான் ஏன் 10 வருஷம் 100 வருஷம் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருப்பான், சிஷ்யம் கிட்ட கேட்டிருப்பான் உட்காரத்துக்கு முன்னாடி, கண்ண மூடுறதுக்கு முன்னாடி, ஏவா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். உட்கார்ந்து 100 வருஷம் எடுத்து, 100 வருஷம் வரைக்கும் அங்க நின்று இருக்கிறாள். அப்படியே அவன் நின்று இருப்பாரு. அவரு போய் அவரோட சிஷ்யர் 3வது தலைமுறை 4வது தலைமுறை வந்திருக்கும். கண்ணை திறந்தா அவன் உட்கார்ந்து ஏதோ பார்த்துட்டு இருப்பான். டே அங்க வா, இங்க போ, மாலை வாங்கிட்டு வர சொன்ன, என்ன வாங்கிட்டு வந்தியா? அந்த இடத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பெரிய ஆசிரமம் ஆயிருக்குமே அதுக்குள்ள. அப்போ மாலை வாங்கிட்டு வச்சு எல்லாம் வாங்கிட்டு என்ன, கண்ணை திறந்து பார்ப்பாரு. டே தண்ணி கேட்டேன் எங்க அப்படின்னு கேட்பாரு. கொண்டு வந்து கொடுப்பான், சாமி இந்தாங்க சாமி தண்ணி. நீ யாரு? உங்க சிஷ்யனோட சிஷ்யன் நான். 3வது தலைமுறை 4வது தலைமுறை அந்த மாதிரி ஆயிடும். அப்போ இந்த ஜட சமாதியில எந்த எண்ணாலையோட நாம உள்ள போறோமோ அந்த எண்ணடையோட வெளியில வருவோம். எப்படி தூக்கத்திலையோ அதே மாதிரி. அப்படி மத்த மூணு நிலைகளும் சமாதி பட்சத்துல இருக்காது. இந்த ஒரு விஷயம் தான் சமாதி பட்சத்துல இருக்கும். எஸ்து ஏகாகிரே சேதசி சத்பூதம் அர்த்தம் பிரத்யோதேதி க்ஷிணோதி சக்லேஷாம் கர்ம பந்தனானி ஸ்லதியதி நிரோதம் அபிமுகம் கரோதி ச சம்பிரஜாதோ யோக இத்தியாட்சியாயதே. அப்போ எந்த ஏகேஸ்து ஏகாகிரம் ஏகாகிரே சேதசி, எங்கு ஒருமுகப்பட்டதான ஏகாகிரம் நிறுத்தம் ரெண்டு நிலை, எங்க ஒருமுகப்பட்டதான மனசு இருக்கோ அந்த மனசுல சத்பூதம் அர்த்தம் பிரகாஷ் பிரத்யோதேதி, இருத்தலுடைய விஷயத்தை பிரகாசிக்கிறது, இருத்தலான விஷயமானது பிரகாசிக்கிறது. கினோதிஜ கிளேஷான, கிளேசங்களானது கிளேஷாக அப்படின்னு சொல்லி கிளிஷ்டா கிளிஷ்டாகான்னு பின்னாடி பிரச்சனையை பார்ப்போம், என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. கிளிஷ்டா பஞ்ச பையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி கினோதிஜ கிளேஷான், இந்த தத்துவ ஜானமானது பஞ்சவம்சதி தத்துவ ஜானமானது கிளேசங்களை அவித்யா ஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷா இது எல்லாத்தையும் அழிச்சிரும். கர்ம பந்தானி ஸ்லதயதி, சரீரமானது எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, சரீரமானது உண்டாறதுக்கு காரணம் கர்மம். ஏன் பின்னாடி யோக திருப்பி யோக சூத்திரத்தை பின்னாடி சொல்லுவார், என்னது ஜாதி ஆயுள் போகாக, ஜாதி ஆயுள் போகம், இந்த சரீரத்துல என்ன மாதிரியான பிறப்பு எடுக்கணும், நாம மனுஷ பிறப்பியா இல்ல மிருகம்மா, மனுஷன்லயே ஆம்பளையாவா பொம்பளையாவா, எந்த மாதிரியான ஜாதி, இதெல்லாம் நிச்சயம் பண்றது. ஆயுள் எத்தனை வயசு வரைக்கும் நான் வாழணும் இதை நிச்சயம் பண்றது. அதே மாதிரி போகாக, இங்க என்னென்ன அனுபவங்கள் உண்டாகணும் இதையும் நிச்சயம் பண்றது. கர்மங்கள், அந்த கர்மத்தை எல்லாம் அழிச்சுடுறது. அதாவது எந்த கர்மம் எல்லாம் முடிஞ்சு போச்சோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த கர்மம் எல்லாம் வரப்போறதோ அதை அழிச்சிடலாம், ஆனா இப்ப என்ன கர்மம் நடந்துட்டு இருக்கோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் சூத்திரத்தை பின்னாடி சொல்லுவோம், நடந்துட்டு இருக்க கர்மங்களானது அனுபவிச்சே தான் தீரணும், வேற வழி இல்ல. அதனால கர்ம பந்தனானி ஸ்லதயதி, பின்னாடி வரப்போற கர்ம பந்தங்களை ஸ்லதனம் பண்ணிடும், நாசம் பண்ணிடும். நிரோதம் அபிமுகம் கரோதி, நிரோதம் அபிமுகம் கரோதி, நிரோதம் சொல்லி சொன்னா அசம்பிரஜா சமாதியை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், நிர்பீஜ சமாதியை நமக்கு ஒண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நாம நிரோத சமாதிய அசம்பிரஜா சமாதிய நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கான துவாரத்துக்கு வந்து நிற்போம். ச சம்பிரஜாதோ யோக இத்தியாச ஆக்கியாயதே, இந்த யோகத்தைத்தான் இந்த நிலையத்தான் சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சம்பிரஜாத்தம், சம்பிரஜாத்தத்தை கூட பின்னாடி இங்கேயே சொல்லுவார், என்னது விதர்கானுகதா விசாரானுகதான்னு சொல்லி சொல்லுவார், நாலு வகையா பிரிச்சிருவார். திருப்பி என்ன சூக்ஷ்ம விஷயத்த ஆலம்பனம், ஆலம்பனம்னா பாத்திரம், ஸ்தூல விஷயத்த ஆலம்பனமா பாத்திரமா வச்சிருந்தா அது விதர்க்கம், சூக்ஷ்ம விஷயத்த ஆலம்பனமா பாத்திரமா வச்சிருந்தா தியானத்துக்கு, எது ஆலம்பனமா எது பாத்திரமா இருக்கோ அது சூக்ஷ்ம விஷயமா இருந்தானா ரெண்டாவது வகை, ஆனந்தம்னா ஆனந்தத்தை பாத்திரமா வச்சுருந்தோம்னா மூணாவது வகை, அஸ்மிதா இருத்தல் நான் 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 இருக்கேன் அந்த நானை வந்து பாத்திரமா வச்சுருந்தோம்னா நாலாவது வகை. இந்த நாலு வகையும் சமாதியும், சமாதியா இருந்தாலும் கூட இந்த நாலு வகையும் கூட என்ன சொல்லியிருக்கு, வித்தானம் சொல்லியிருக்கு. அசம்பிரஜாத சமாதியை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இதெல்லாம் வித்தானம் தான், சம்சாரம் தான். அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, யோகிகள் எப்படிப்பட்டவனா கர்ம பாத்திர அக்ஷி பாத்திர கல்பாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கண்ணு மாதிரி கண்ணு மடல் மாதிரி அவங்க, அவங்களுக்கு சாஃப்டான விஷயமா இருந்தா கூட அது வந்து இப்போ உடம்புல வந்து எட்டுக்கால் பூச்சியோட சிலந்தி வளப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, சிலந்தி வள உடம்புல ஒண்ணுமே எரி இதாகாது, அதோட வலி ஒண்ணுமே தெரியாது, கண்ணுல பட்டுதான் எரியும். அந்த மாதிரி இன்பமா இருக்கிற சரீரப்பட்டா இன்பமா இருக்கிற எட்டுக்கா பூச்சியோட அனுபவமானது கண்ணுல பட்டதுன்னா எப்படி எரியுமோ அதே மாதிரி யோகிகளுக்கும் நமக்கு இன்பமா இருக்கிற விஷயங்கள்லாம் துன்பமா தான் இருக்கும். யோகத்துடைய யோகிகளுடைய நிலை அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம இன்னைக்கு அனுபவிக்கிற விஷயம் இன்பமா இருக்கு, நாளைக்கு அது துன்பமா துன்பத்தை கொடுக்கும். யோகிகளுக்கு அனுபவிக்கும் போதே துன்பத்தை கொடுக்கும், அதுதான் பேதம். அனுபவிக்கும் போதே அவங்களுக்கு துன்ப மாத்திரையானது அதுல தெரியும். அப்படி சம்பிரஜாத யோக இத்தியாச்சதையாக்கியாயதே, அந்த அந்த யாக அந்த அந்த யோகத்தை தான் அந்த சமாதியை தான் சம்பிரஜாத சமாதி சபீஜ சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.